தேவனுடைய ராஜ்யத்தை முதலிலே தேட பண்ணாது, கர்த்தரை ருசிக்க முடியாதபடி இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் எங்கள் குடும்பங்களிலே சூழ்ந்து கொண்டவர்களாய், பணம் போதாது, அல்லது நோய், அல்லது பிரிவினை சண்டை, முரட்டாட்டம், கவலை, வேலையில்லா திண்டாட்டம், பலவிதமான பிரச்சனைகள். திருமணம் கை கொடுக்கிறதில்லை. இவை எல்லாவற்றிலும் நாம் தோல்வி அடைந்தவர்களாக, நாங்கள் ஜெபம் பண்ணியும் பிரயோசனம் இல்லாத மாதிரி, ஆண்டவரிடத்தில் உபவாசம் பண்ணியும் பிரயோசனம் இல்லாத மாதிரி, பைபிள் ஸ்டடி செய்தும் பிரயோசனம் இல்லாத மாதிரி, இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் அல்ல, பத்தாயிரம் அல்ல, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜீவிக்கிறார்கள். அதிலும் ஆவிக்குரிய சபைகளிலே தேவனுடைய ஜனம் இன்றைக்கு கட்டுண்டு கிடக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அந்த இலவச பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம், அவருடைய கிருபையின் நிமித்தமாய். ஆனாலும் உயிர்த்தெழுந்த லாசரஸ் அவனை சுற்றி எப்படி அந்த சவ கயிறுகள் சீலைகள் சுட்டப்பட்டு இருந்ததோ, அதே விதமாக இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே குறைப்பாய் குடும்பங்களாய் எடுக்கும் பொழுது, சந்ததிகளாய் எடுக்கும் பொழுது, பின்னிட்டு வருகிற சாபங்கள் என்னும் சவச்சீலைகளால் சுற்றப்பட்டு இன்னுமாய் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் பிழையான வார்த்தைகளை பேசினதனாலும், கர்த்தர் ஒருவரையே நாடாது, தெரிந்தோ தெரியாமலோ அந்நியற்றவர்களை, அதாவது நமக்கு தெரியாத குறை சொல்லுகிறாவை சாஸ்திரம் பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, மைபோட்டு பார்ப்பது, இப்படி பல காரியங்கள் இவைகளிலே ஈடுபட்டதனாலே சாபங்கள் சூழ்ந்து கொள்கிறது. இவற்றோடு இந்த சாபங்களையும் பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு நெளிந்து கொண்டிருக்கிறது குடும்பங்கள். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வல்லமை இல்லை. தேவ பக்தி என்கிற வேஷம் வைராக்கியத்தோடு சாட்சி கொடுக்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தோடு. ஆனால் இன்றைக்கு சிலர் எவனமாய் சாட்சி கொடுத்தார் என்பதை நீங்கள் கேட்டீர்கள். குறிப்பாக சொல்ல போனால், கர்த்தருடைய வசனத்திலே சந்தோஷம் கொள்ளவும், அவரை ருசிக்கவும், அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நாளாந்த ஜீவியத்திலே வல்லமை இருக்கத்தக்கதாயும் அவர்கள் வாழ்க்கை அமைகிறதில்லை. ஏன்? பலவிதமான தடைகள். இன்றைக்கு நம்முடைய நோயில இருந்தோ, நம்ம சிலருக்கு இருக்கும் நோய், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு விடுதலை, இவைகள் கிடைக்க முடியாதபடிக்கு தடை பண்ணும் காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இவற்றை நாம் ஆராயும் பொழுது இதை நாங்கள் மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையாய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை கலைத்து பிடிக்கும். ஏன்? இது தேவனுடைய வார்த்தைகள். இப்பொழுது நான் சொல்ல போகும் காரியங்கள் மிக முக்கியமாக பொதுவாக இருக்கும் தடைகள். நான் குணமாகாத படிக்கு, என் குடும்பம் அல்லது நான் விடுதலையாகாத படிக்கு என்ன தடைகள் முக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து அவதானிப்போம். அவைகளை நீங்கள் நிவர்த்தியாக்கும் பொழுது, அல்லது இந்த ஒழுங்கை நீங்கள் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வழி நடத்தும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்க நீங்கள் நிச்சயம் உபயோகிக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுப்பார். சுகவனமாய் கேள். ஆரம்பத்திலே ஆண்டவர் கண்ட இடத்திலும் எல்லா வேலைகளிலும் ஜனங்களை குணமாக்கவில்லை. அவர் சில குறிப்பான இடங்களை தெரிந்து கொண்டார், சில குறிப்பான நேரங்களை அவர் தெரிந்து கொண்டார். குறிப்பாய் சொல்ல போனால், அவரை பின்பற்றிய ஜனங்கள் அவர்களைத்தான் அவர் குணமாக்கினார். உண்மை, அங்குமிங்குமாக சில கிராமங்களிலே ஒரு சகோதரனை கொண்டு வந்த பொழுது, அல்லது இன்னும் ஒருவன் வந்த பொழுது ஒரு சகோதரி ஓடி வந்த ஐயோ என் சிறுமிக்கு பிசாசு பிடித்து ஆட்டுகிறது சொன்ன பொழுது அவர் சுகம் கொடுத்தார் நிச்சயம். ஆனால் அது அவரது அடிப்படையான பொதுவான கிரிகையாயிருக்கவில்லை. அவர் அடிப்படையான அவருடைய கொள்கை என்ன? அவரை பின்பற்றினவர்களை பின் சென்றவர்களை அவர் குணமாக்கினார். பிரசங்கியினுடைய புத்தகத்திலே 3:3 என்ன கூறுகிறது? கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. Can you see that? குணமாக்க ஒரு காலம் உண்டு. சில சகோதரர்கள் தொந்து பறவிலே வந்து கேட்பார்கள், இப்ப ஜபிக்கிறீங்களா, இன்றைக்கு ஜபிக்கிறீங்களா, உடனே மாறீங்களா? அந்த ஊழியக்காரன் போய் ஜபம் பண்ணலாம், ஆனால் அது ஆண்டவருடைய வழி நடத்துதலா, அது அவருடைய நேரமா இருக்கிறதா என்பதை நாம் அறியாமல் போகிறோம். Do you understand? குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவர் அன்னை நின்ற பொழுது உடனடியாக இவர்களை குணமாக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த வேளையிலே குணப்படவில்லை. அது குணமாகும் நேரம் அல்ல. ஆனால் அவர்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுதே வழியிலே குணப்பட்டார்கள். அப்ப குணமாக்க ஒரு காலம் ஒரு நேரம். யாராவது இது என்ன, இது நான் குணமாகும் படிக்க நான் வந்தேன், இவர் எனக்கு ஜெபிக்கையும் இல்ல, என்ன போய் ஆசாரியிடத்தில் காண்பிக்கட்டான், இதற்காகவா நான் வந்தேன்? அப்படிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன், நேரம் போய் காண்பிச்சிருப்பேன். முதலாவது காண்பிக்கலாம், எனக்கு குஷ்டம் இருக்கிறேன், என்னண்டு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள போறார்கள், ஆசாரியர்கள் கண்டால் என்னை கலால் அறிவார்கள் என்று யாராவது சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்து போனார்கள். போகும் வழியிலே அரைக்கட்ட தூரம் போயிருக்கலாம், அல்லது 1 மைல் தூரம் போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் நேரம் அடித்தது குணமாக்க ஒரு காலம். சோ இதை அறிந்து கொள்ளுங்கள். See, Jesus chose a definite place and a time to heal. ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் அவர் தெரிவு செய்தார். இயேசு அவரது ஊழியத்திலே மத்தேயு 12:15 வாசிப்போம். மத்தேயு 12:15. கேட்கிறவர்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். எங்க போனார் நமக்கு தெரியாது. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி, அதை பார்த்தீர்களா, யாரை சொஸ்தமாக்கினார்? அவரை பின் சென்றவர்களை சொஸ்தமாக்கினார். தயவு செய்து கொஞ்சம் அவதானியுங்கள். அவர்கள் எல்லாரையும் தான் சரி, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவரை பின் சென்றார்கள். எந்த இடத்துக்கு பிறகு போனாங்க தெரியாது. எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துல குணமாக்கினார். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி செய்ய மனதா இருக்கணும்? அந்த இடத்துல கூட்டம் நடக்குது, நான் அங்கு போகிறேன் என்று சொன்னால் ஊழியக்காரனுக்கு பின்னாலே போவார்களா? என்ன அஞ்சப்பட்டு வந்தாங்க, நீங்க எங்களை ஜெபம் பண்ணி போட்டு செய்தா போகல, நீங்க காரல இதுல இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இதான் 20th century மனுஷன். அதோ அவர்களை பாருங்கள், இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். மத்தேயு 15:29 தொடக்கம். இங்கே ஒரு விடுதலை கூட்டம், அதாவது குணமாக்குதல் கூட்டம் நடக்கிறது. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலியா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து ஒரு மலையின் மேல் ஏறி மன்னிக்கவும் அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். சகோதரர்களே, இந்த நாட்களிலே ஒரு குணமாக்குதல் கூட்டம் மலையின் மேல் வைத்தால் என்ன சொல்லுவார்கள்? இந்த ஊழியக்காரனுக்கு மூளை இருக்குதா? ஏன் யாரும் அவருக்கு சொல்லல? அட்லீஸ்ட் அவருடைய வைஃப்ட்டை அவரு சொல்லுங்களேன். எப்படி நாங்க இந்த குரு சப்பானியை தூக்கி தாங்க கொண்டு வாரதே? எப்படி இந்த முடவனை தூக்கிட்டு நாங்க மலைக்கு மேல கொண்டு வாரதே? அங்க வைத்து குந்திட்டு இருக்கிறார் புத்தர் மாதிரி. இப்ப நீ ஊழிகாரங்களுக்கு கொஞ்சம் மூளைதான் இல்ல. ஓ நமக்கு அவர் பைபிள் காலேஜுக்கு போகல இல்லையா, அதுக்கு போயிருந்தா புத்தி இருந்திருக்கும், இப்படி எல்லாம் பேசி இருக்கலாம். ஆனால் இயேசு குணமாக்குதல் கூட்டத்தை ஒரு தரையிலே வைக்காமல் மலையின் மேல் வைக்கிறார். ஏன்? அவருடைய சிலைகள், அவருக்கு தெரியாத சப்பானிகள் இங்கே வர வேண்டும் என்று, அவருக்கு தெரியாத முடவன் மேல அங்க வர வேண்டும் என்று, குருடர்கள் எப்படி அவர்கள் வரப்போகிறார்கள்? குருடனையும் வழி நடத்தி கொண்டு வர வேண்டுமே. தேவன் அவர் செய்யும் காரியத்தை நாங்கள் கேள்வி கேட்க யார், நீ யார்? அவர் இடத்தை தெரிவு செய்தால், இதோ யாரை சுவஸ்தமாக்கினார், அப்பொழுதே சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்திலே வந்து, பிரதர், இயேசு மலையில் மேல் உட்கார்ந்தால் நீ முடவன் ஒருவன் அங்கு கூட்டிக் கொண்டு போறனா உனக்கு விசுவாசம் தேவை. நீ விசுவாசம் இருந்தால் தான் நீ மலையில் வரை கூட்டிக் கொண்டு இயேசு அண்டை போவாய். அற்புதமான ஒரு காரியம் இதிலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை உபயோகிக்கும்படிக்கு அவர் தூண்டி விடுகிறார். இன்றைக்கு பாருங்கள், தேவன் செய்யட்டும், தேவன் செய்வார் தானே, தேவன் அவருக்கு தெரியும் தானே, அவருக்கு தெரியாதா எனக்கு, நான் ஒரு முடவன், நான் ஒரு குருடன், மலையின் மேல் ஏற முடியாது என்று சொல்லி அவருக்கு தெரியாதா என்றெல்லாம் பல காரியங்களை இன்றைக்கு பேச ஆரம்பிப்பார்கள். நோ, God wants you to use your faith. அப்ப அவிசுவாசமா இருக்கிற அனைவரும் ஏனதான இருக்கிறார், எங்களுக்கு ஒன்னா இப்படி மலையில ஏற இன்னொரு நாளைக்கு பாப்போம், எத்தனையோ குடும்பம் நின்றிருக்கும் இல்லையா? அந்த மலையின் மேலே ஏறி கொண்டு போன அந்த புனியாளிகள் அனைவரையும் அவர் சுத்தமாக்கினார். விசுவாசத்தினாலே அந்த இடத்துக்கு அவர்கள் போனார்கள். See that? What a wonderful thing, you see. So, விசுவாசம் இல்லாதவர்கள் அதில் ஏறி போக மாட்டார்கள், போகவே மாட்டார்கள். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போர்வார்களே. இதோ ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானி. இப்பொழுது அந்த ஜனங்கள் அவரை விட்டு போகவில்லை, மூன்று நாட்கள் அவரோடு கூட இருந்தார்கள் அந்த மலையிலே. ஆமென். நீ நிப்பாயா? ஒரு இடத்திலே மூன்று நாள் கூட்டம் நடந்தால் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நிப்பாயா? ஆண்டவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. நாங்கள் இது இவருக்கு புத்தி இல்லையா, இந்த குடும்பங்களை வச்சுட்டு இப்படி இருக்கிற இந்த ஊழிக்காரனுக்கு புத்தி இல்லையா? அங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் பால் இல்லாமல் அழுகுகள், வீட்டு அனுப்பி இருக்கப்படுமே, பால் போச்சு அது ஒன்னும் கொண்டு வரலையே, இங்க எங்க போற லஸ் பிரைக்கு, அது இப்படியே இருந்தா என்ன காரி, முக்காவாசிசாலும் தேட்டி போட்டு போயிருக்கும். முதல் நாளே இந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு அதை கவனித்தார். சகோதரனே, எங்கட பாஷையில் சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய ஜனம் பச்சை தண்ணீர் பலகாரம் சுட பாக்கினம், ஒரு கஷ்டமும் இல்லாம, ஜீசஸ் ஐ வாண்ட் ஹீலிங், குணமாக்குதல் தேவையா, அதுவும் வந்த உடனே. சில போல நான் நித்திர கொண்டு எழும்பின உடனே ஜபிக்க வேணும். சில ஆக்களுக்கு நான் வந்து நிப்பினா கொஞ்சம் பொருங்கோ, சே அல்லது இதுல வந்து நிப்பினும் சிஸ்டர் கொஞ்சம் பொருங்கோ, ஏன் அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க ஜபிக்கிறது, கொஞ்சம் நில்லுங்கோ, பிடிக்கிறதில்லை. பார்த்தீர்களா என்ன, வாட் இஸ் தி மென்டாலிட்டி, எல்லாம் உடனே உடனே சுட சுட தேவை, அப்படி போட்டு இறக்குற மாதிரி, அது உனக்கு விளங்குது இல்லையா? சுட சுட பட எல்லாம் விட்டா சட்டியும் இல்ல ஆளும் இல்ல போ, எல்லாம் தூக்கி அவங்க. இயேசு அவ்விதமாக ஜனங்களை வழி நடத்தவில்லை. நோ, மூன்று நாட்கள் கூட இருந்தார்கள், மலையின் மேல் போய் உட்கார்ந்தார். நீ கொண்டு போகணும் மாறவனுடைய ஆக்களை. அல்ல நீ சொல்லிருக்கணும், எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி ஏறுவேன், என்ன கொண்டு போங்க, கையை பிடிச்சு கொண்டு 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 போங்க மலைக்கு மேலே. அவர் உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சுப்பார். 3 days. மத்தேயு 19 முதலாம் 2 வசனங்கள். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையாக யூதியாவின் எல்லைகளிலே வந்தார். திரளான ஜனங்கள், கொஞ்ச ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில், அதாவது யூதியாவின் எல்லைகளில், அவ்விடத்தில் என்னமாம் அவர்களை சொஸ்தமாக்கினார். ஏன் பிரதர் மற்ற இடத்துல சொஸ்தமாக்கல, அவரிடத்திலேக்காள் கூட்டம் வைக்கிறார். மற்ற நகர் டவுன்ல ஒன்றும் செய்யவில்லை. செங்கலடிக்கு போகிறார், அங்கே கூட்டம் நடக்கிறது. திரளான ஜனங்கள் பின்னாலே போகிறார்கள், அந்த இடத்திலே குணமாக்குகிறார். ஏன் பார்த்தவர், நீ என்ன காரணத்துக்காக மற்ற நகர் அந்த டவுனுக்கு நீ வந்தனி, இப்ப உண்மையாக பிஞ்சல்ல போறியா, உன்னுடைய விசுவாசம் என்னன்றத சொல்லி பார்த்தவர். உனக்கு தெரியாம போயிட்டது, நீ மட்டும் அவர் மீட்டிங் அரவாசியிலே நீ போயிட்டா சிகரெட் அடிக்க. அடுத்ததாக நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், நான் சில அடிப்படையான காரியங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். குணமாக்குதல் ஏற்கனவே நமக்கு கொடுப்பட்ட ஒரு காரியம். ஏசியா 53:4-5 வசனங்களிலே நாங்கள் அந்த தேவன் செய்த காரியத்தை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்த காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 53:4-5, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதாவது உண்மையாக என்ன மொழிபெயர்ப்பு தெரியுமா, மெய்யாகவே நம்முடைய நோவுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. பெயின்ஸ் அண்ட் டிசீசஸ், சிக்னஸஸ், நோவுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று அணினோம். மற்றையும் 8:16-17 அந்த ஏசியா புத்தகத்திலே கூறப்பட்டது. மறுபடியும் தேவ ஆவியானவர் அதை இன்னும் கூடுதலான வெளிச்ச போட்டு அதை நமக்கு அறிவிக்கிறார். 8, அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அனைகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பணியாளிகள் எல்லாரையும் சுவாசமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அதை பார்த்தீர்களா, நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா திகதர்சியினால் உரைக்கப்பட்டதே நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓகே, சோ எங்களுக்கு ஏற்கனவே சிலுவையிலே இது கொடுக்கப்பட்டாயிற்று. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். 1 பேதுரு 2:24 அங்கேயும் நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் எவ்விதமான தடைகள், என்ன தடைகளை நாங்கள் நீக்கலாம், பொதுவாக இருக்கும் தடைகள், நோய் குணமாகாதபடிக்கு அல்லது ஒரு விடுதலை கிடைக்காதபடிக்கு என்ன தடை இருக்கிறது, அவைகளை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்க்கறது மட்டுமல்ல, உடனுக்குடனே நாங்கள் ஜெபிக்கவும் போகிறோம். அந்த வேளையிலே உங்கள் பலருக்கு விடுதலையும் கிடைக்க போகிறது. Praise the Lord. Right. Get ready. You do not know what the Holy Spirit is going to do. என்ன செய்ய போறாருன்னு. முதலாவது தடை அவிசுவாசம். நான் எபிரேயர் 3:12-13. எபிரேயருடைய புத்தகம். Oh, God's word is wonderful. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அறிவிக்கிறார். கிருபை நிறைந்த தேவன். எத்தனையோ பேர் உங்களுக்கு காரியங்கள் வழங்காவிட்டாலும் உன் இருதயத்தினாலே நீ ஜபத்தோடு கேட்டுக்கொள், வசனம் வந்து உன்னை விடுதலையாக்கும். நீ வசனத்தை கேட்கும் பொழுதே நீ குணமடவாய். எபிரேயர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு அவ்விசுவாசம் உள்ள இருதயம், அதாவது அவ்விசுவாசம் என்கிற அந்த காரியம் இருதயத்திலே பற்றி பிடிக்க இடம் உண்டு. அது யாருக்கும் இருக்க வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். அவ்விசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம் என்று அந்த 12வது இருதய வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். An unbelieving heart is an evil heart. That is the verdict of the Almighty God. அவர் செய்யும் தீர்ப்பு அதுதான், பொல்லாத இருதயம். 12 வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். இதோ அவிசுவாசம் என்னும் பொல்லாத இருதயம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அடுத்த வசனத்திலேயே உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே என்று சொல்லும் பொழுதே அவிசுவாசம் பாவம் என்று தேவன் சொல்கிறார். ஆகையால் அவிசுவாசத்தை பாவமாக அறிக்கை பண்ண வேண்டும். You have to confess it as a sin. நீ அதை ஆண்டவரிடத்திலே பாவமாக அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே அவிசுவாஸ். ஒரு தகப்பன் ஜெபம் பண்ணி நான் உங்களுக்கு தெரியுமா, உம்மால் கூடுமானால் நீ குணமாக்கும் என்னுடைய மகனை சாத்தான் பிடித்திருந்தது. ஆண்டவர் விசுவாசிக்கிறவனாலே எல்லாமே கூடும் என்று சொன்னார். இவர் அவருடைய கையில பந்த போட ஆண்டவர் பந்த தூக்கி அவருடைய கையில போட்டார். அப்ப உடனே பார்த்தால் ஐயோ என் அவிசுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று அழுதார் தகப்பன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். ஓகே, சோ அன்பிலீவ் இஸ் சின், அவிசுவாசம் பாவம். இன்னமுமாக நாம் அறிய வேண்டியது அவிசுவாசம் ஒரு ஆவி. அன்பிலீவ் இஸ் அன் ஈவில் ஸ்பிரிட், சாத்தானின் ராட்சத்தில் இருந்து வருகிற ஒரு ஆவி. அவிசுவாசத்தின் ஆவியிலே நீ பிடிபட்டிருந்தால் வேத வாக்கியங்களை சும்மா வாசிப்பாய், அது உனக்கு ருசியாய் இருக்காது, அதை விசுவாசிக்க உன்னால் முடியாமல் இருக்கும். மனதால் சொல்வாயாம் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், ஆனால் அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ்விசுவாசத்தின் ஆவி. ஒரு சகோதரிக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி சும்மா இப்படியே இருந்தாள். என்ன சும்மா இருக்கிறாள் இப்படியே, ஒன்றுமே நடக்கவில்லையே. நான் கேட்டேன், சகோதரியே நான் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடந்தது? அவள் இப்படி திரும்பி என்னை பார்த்தாள். எனக்கு ஒரு குரல் ஒரு சொல்ற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சும்மா ஜபிப்பாங்க, இது ஒன்று நான் பாத அது ஒன்றும் இல்லை, இப்படிதான் சும்மா எல்லாரும் ஜபிக்கிறதே, இது ஒரு விஷயமும் இல்லை. உடனடியாக அவள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் தான் அதை போட்டிருக்காரு, அதில் எனக்கு தெரியாது, அவிசுவாசத்தின் ஆவி என்று எனக்கு தெரிய வந்தது. சோ நான் என்ன செய்தேன், அந்த அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டினேன், கட்டளையிட்டின் வழியை வாண்டு சொல்லி. அவள் என்ன செய்தால், வேண்டா, நான் அப்படி செய்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. யாருக்கு பிடிக்கவில்லை? அந்த ஆவிக்கு பிடிக்கவில்லை. அதன் பிறகு அந்த ஆவி வெளியே போய்விட்டது. பிரைஸ் காட். அதன் பிறகு நாங்கள் ஜெபிக்க அங்கே காரியங்கள் நடந்தது. அவ்விசுவாசத்தின் ஆவி இருக்கும் பொழுதே உன் விடுதலை உன் குணமாகுதல் தடையா இருக்கும். ஏன் நீ நம்ப மாட்டாய், இருதயத்தினாலே உன்னால் விசுவாசிக்க முடியாது. ஏன் அங்கே பொல்லாத இருதயம், அவிசுவாசத்தின் ஆவி அங்கே குடிகொண்டிருக்கிறதே, வேசித்தன் ஆவி மாதிரி, சரீரமற்ற ஆள். ஆல்ரைட், சோ வேதம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப விசுவாசம் ஒரு ஆவியா இருந்தால் அவிசுவாசம் நிச்சயமாக ஆவி. விசுவாசத்தின் ஆவி தேவனிடத்தில் இருந்து கிடைக்கிறது, மறுபுறம் அடைந்த பொழுது. அவ்விசுவாசத்தின் ஆவி நாம் சந்தேகப்படுகிறதுனாலும், நாங்கள் பலவிதமான அவிசுவாசிகளோடு சேர்ந்து திரிகிறதுனாலும், வேதத்திலே அக்கறை இல்லாது சும்மா பேரளவு கிறிஸ்தவர்களைப் போல திரிகிறதுனாலும், அது எங்களை சொத்திக் கொள்கிறதே. இந்த உலகத்திலே ஜீவிக்கிறபடியால் எந்த கூட்டத்தோடு சேர்கிறாய், அவிசுவாசம் சொத்திக்கொள்கிறது. அதுல இருந்து உனக்கு விடுதலை தேவை. அது நீ பாவமாக அறிக்கை பண்ண வேண்டும். வேதம் சொல்கிறது ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால், தேவ வசனத்தை கேட்கிறதுனால் வரும். Amen. தேவ வசனம், faith comes by hearing and hearing the word of God. Hearing. தொடர்ந்து தேவ வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே நீ விசுவாசத்துக்காக ஜெபித்து பலனில்லை, தேவ வசனத்தை தேவ வசனமாய் நீ கேட்க வேண்டும், தொடர்ந்து கேட்க வேண்டும். நாங்கள் உலகத்திலே அவிசுவாச வார்த்தைகளை தான் தொடர்ந்து கேட்கிறோம், பேப்பர்லே, டெலிவிஷன்லே, பகல இடத்திலும். சகோதரர்களே, பேப்பரை கருத்தாய் படிக்கிறவர்கள், டெலிவிஷன் கருத்தாய் பார்க்கிறவர்கள், நிச்சயமாக நான் சொல்கிறேன், 99.9% நேரத்திலே அவிசுவாச ஆவியினாலே இப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள். யூ வில் நெவர் கெயின் ஃபேஸ். அதனால் உங்களுக்கு விசுவாசம் வராது. ஆகையினாலே இந்த நேரத்திலே நாங்கள் அவ்விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் கட்டி அதில் இருந்து விடுதலை நாங்கள் பெறப்போகிறோம். ஆமென். இந்த நேரத்திலே நீங்கள் இந்த அவிசுவாசத்தில் இருந்து விடுதலை அடைய முழு இருதயத்தோடு நீங்கள் இந்த ஜெபத்தை சொன்னால் இந்த நேரத்திலேயே பலர் விடுதலையை நீங்கள் ருசிக்கப் போகிறீர்கள். சரி, ஜெபித்தற்கு பின்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவேன். அந்த வேளையிலே அவிசுவாசத்தின் ஆவி உனக்குள்ளே இருந்தால் அது உன்னை விட்டு அகன்றுப்போம். உன் வாயினாலே குற்றவாளியானாய், உன் வாயினாலே நீதிமானாக்கப்படுவாய். சரி, நான் சொல்வதை கண்களை மூடி மொழி இருந்துச்சினாலே நன்றாக வாயை சிறந்து தைரியத்தோடு அறிக்கை பண்ண. தேவனிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கிறேன், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவ ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன், அதில் எழுதப்பட்டவர்கள் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்ட தேவ பக்தர்கள், அதை எழுதினார்கள் என்றே அவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்றே நான் விசுவாசிக்கிறேன், அவைகள் எல்லாமே உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலே என் இருதயத்திலே ஏதாவது அவ்விசுவாசம் அல்லது சந்தேகம் இருந்தால் ஆண்டவரே அதை பாவமாக நான் இப்பொழுது அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே இப்பாவத்தை எனக்கு மன்னித்தருளும், என்னை சுத்திகரியும், உமது இரட்சத்தால் என்னை கழுவியருளும், என்னை விடுதலையாக்கும். அவ்விசுவாசத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், என்னை விட்டு இந்த நேரத்திலே அகன்று போ. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Father, in the name of Jesus, I thank and praise thee for those who have prayed. Yesu Christovin namathinali avvisvasathinavi ini mel unakku inda sagodaran sagodarile edamillai va vale Yesuvin namathile. Thank you Lord Jesus, praise your name. Ippozhudhu nandri solungal, ukkarungal. Irandavadhaga thadai enna? பழையான நோக்கம், ராங் மோட்டிவ். எதற்காக நீ குணமடைய விரும்புகிறாய்? எதற்காக உன் சாபங்களுடைய வேணும்? எதற்காக நீ விடுதலை அடைய வேணும் என்று எத்தனையோ பேர் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சார், ஏதோ ஒரு வேலை கிடைச்சார், ஏதோ இந்த நோய் போய்த்தார், ஏதோ என் குடும்பத்திலே சமாதானம் வந்துவிட்டால் அவ்வளவும் எனக்கு காணும். அதுக்கு பிறகு அவர்களை பிடிக்க முடியாது. சரியான 9 குஷ்டரோகிகள் மாதிரி பழையான நோக்கத்தோடு வருவார்கள். ஆனால் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறபடினால் அந்த வேளைகளிலும் எத்தனையோ பேரை குணமாக்குகிறார். ஏன்? அவரது கிருபை, அவர் கிருபை நிறைந்தவர். அவர் தம்மண்டி வந்தவர்களை அவர் போன்றி தள்ளுகிறதில்லை, அதனால் தான் குணமாக்கி அனுப்புகிறார். அந்த 9 பேரும் எங்கே என்று கேட்டார். ஒருவன் தான் திரும்பி வந்தான். சகோதரனே, இயேசு வண்டி வந்து நீ அவர் மெய்தான், அவர் சகல தீங்குகளையும் ஏற்றுக்கொண்டு சகல நன்மைகளையும் உனக்கு கொடுத்தார். பண்டை மாற்றுதல், he accepted all the evils that was upon us and he gave us all the wealth and health and blessings of the heavenly kingdom. பரலோகராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய தீங்குகள் அனைத்தையும் அவர் வாங்கி எடுத்தார். பிரைஸ் காட். ஆனாலும் நாம் தேவனுடைய நெருங்க நெருங்க என்ன விதமான ஒரு நோக்கத்திலே நான் இதை பெறப்போகிறேன் என்பதை நீ அறியவனும். இன்னும் குழந்தை அணி இருக்கக்கூடாது. ஏனென்றால் பழையான நோக்கம் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை சில வேளைகளிலே தடை பண்ணலாம். யாக்கோபின் புத்தகம் 4 அதிகாரம் யோவான் 1 அதுக்கு முதல், பேதுருவுக்கு முதல். யாக்கோபின் புத்தகம் 4 அதிகாரம் 315 பக்கம் புதிய ஏற்பாடு 3 வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், அதாவது ஜெபம் பண்ணியும், உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இவர்களுக்கு ஏதோ ஒரு விடுதலை தேவையாயிருந்தது. எதற்கு? அவர்களுக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்க்கைக்காக. அதற்காகத்தான் அவர்களுக்கு விடுதலை தேவையாயிருந்தது, மற்றபடி அல்ல. பார்த்தீர்களா? அதனாலே சில நேரங்களில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ராங் மோட்டிவ், பழையான நோக்கம். சகோதரர்களே, இதை நாங்கள் தவிர்ப்போம். லூக்கா 1 அதிகாரம் 68 தொடக்கம் 75 வரை நாங்கள் வாசிப்போம். அதிலே ஆண்டவருடைய உடன்படிக்கை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார் நம்முடைய பிதாக்களோடு? அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும், எதை? இரக்கம். தகுதியற்றவர்கள் பெறுகிற சன்மானம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைந்தரளி. எதை நினைந்தரளினா? உடன்படிக்கை. தேவன் உடன்படிக்கையின் தேவன். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, யார் சத்துருக்கள்? சாத்தானின் ராஜ்யம், மானசேனைகள், பொல்லான ஆவிகள், சகலவிதமான ஆவிகள் சாத்தானின் ராஜ்யத்தில் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாமாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆணையிட்டார், தம்மிலே ஆணையிட்டார். ஆகையால் அவர் நிறைவேற்றியே தீருவார். பிரைஸ் காட். நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த திக்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. இந்த பரிசுத்த திக்கதரிசிகளின் வாக்குகளை நீ வாசிக்கிறாயா? அதை தியானிக்கிறாயா? அதற்கு முதலிடம் கொடுக்கிறாயா? அது உன் இருதயத்தில் இருக்கிறதா? யோசித்துப்பார். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும், நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை இரட்சிக்கும் படிக்கு, அதாவது விடுதலை கொடுக்கும் படிக்கு, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சணிய கொம்பு என் இயேசு, என் வாழ்வில் வந்ததால். நீ பாடல் பாடிப்பா. ரட்சணிய கொம்பு, அதாவது விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய குமாரனை நமக்கு அவர் கொடுத்தார். பிரைஸ் காட். இயேசு உலகுக்கு வந்தார் சகல சத்துருக்களிலே இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க. இந்த உலகத்தை ஆளுகிற இருளின் அதிகாரங்கள், ஜனங்களின் குடும்பங்களை கெடுத்து பிரித்து, நோயை போட்டு, மரணம், தற்கொலை, பல விதமான நெருக்கங்களை கொடுத்து, கண்ணீர் பாதையிலே நடத்துகிற இந்த பொல்லாத ஆவிகளிலே இருந்து விடுதலை கொடுக்க அவர் வந்தார். அதான் கொலோசியர் 1:13 கூறுகிறது. என்ன கூறுகிறது? இருளின் அதிகாரத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே பிதாவாகிய தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் காட். முழுவதையும் அவர் உட்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பல தேவனுடைய ஜனங்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் இந்த சத்துருக்களாலே. மரணம் என்கிற சத்துரு, மரணத்தின் ஆவி. மனுஷன் மறிக்கத்தான் வேணும், அதன் பின் நியாய தீர்ப்பு. வேதம் சொல்கிறது 9:27. ஆனால் காலத்துக்கு முன்பாக மறிக்கிறார்கள். தேவன் சொன்னார் யாத்திராம் 23, நாங்கள் அதுக்கு பிறகு வாசிப்போம். உன் ஆயுசு நாட்களை பூர்த்தியாக்குவேன். ஏன் காலத்துக்கு முன்பாக நீ மறிக்க வேண்டும்? ஏன் அந்த பிள்ளை தற்கொலை செய்து சாகிறது? சாபம். ஏன் அந்த புருஷன் 40 வயதிலே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார், மனைவியையும் பிள்ளைகளையும்? 40 சாகிறவா இல்லை. சோ நமது சத்துருக்களிலே நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படி, விடுதலையாக்கும்படி. சோ நமக்கு இங்க விழுந்த பொறுப்பை பாருங்கள். எதற்காக விடுதலையாக்கப்பட்டு? 71 வசனம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. உயிரோடு இருக்கும் வருஷம் எல்லாம் என்று கிடக்கிறதா? பாத்தீங்களா? உயிரோடு இருக்கும் கிழமையெல்லாம், உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துட்டீங்க பிரதர். சில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மாறியல், சிலருக்கு உண்மையாகவே வர முடியாது. ஆசை வாரதுக்கானால் அவர்களால் வர முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வேலை அல்லது அவர்கள் தூரமாயிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களை சொல்கிறேன், உயிரோடு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லவில்லை, இல்லை உயிரோடு இருக்கும் மாதம் என்று சொல்லவில்லை, நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் விடுதலைக்கு வருகிறதே, வழி நடத்துவதற்கு இரண்டு மூன்று சகோதரிகளும் ஒரு ரெண்டு சகோதரர்களும் தான் இருக்கிறார்கள் என்னோடு கூட. திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆண்டவர் விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதலாக மூன்று குடும்பங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சந்திக்கலாம். அவர்களுக்கு அதையெல்லாம் நடத்தி முடிக்க 12:30 ஒரு மணி 1:30 2 ஆகிறது சில வழிகளிலே. அதுக்கு பிறகுதானே மற்ற அந்த பிள்ளைகள் விடுதலையை வழி நடத்துகிறவர் போய் ஜெபிக்க வேணும் அல்லது சாப்பிடுறதோ என்னமோ. ஏன் மற்றவர்கள் எங்கே, எங்கே உன் பிரகாசம்? பிள்ளைகளை நான் உங்களுக்கு அறிகிறேன், உங்கள் பாவங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டதால், வாலிபரை உங்களுக்கு நான் அறிகிறேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததால், எவ்வளவு நாட்களை குழந்தையா இருக்க போகிறாய், வளர்ந்து வாலிபனாக மாட்டாயா? இருங்கோ, நான் ராத்திரி கண்டபடி அநேக பேர் பாம்புகளை வளர்க்கிறார்கள். Right, that doesn't matter. That's up to you. You want to live with a snake? Live. God will permit it. தேவன் மாதிரி அனுமதிப்பார், நீ ஜீவி அதோடு கூட. ஓகே, பழையான நோக்கம். ஆகையால் உன்னுடைய சரியான நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருக்கு ஊழியம் செய்ய. That's right. அதற்காக அவர் நமக்கு இலவசமான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் ஜனங்கள் இந்த நோக்கம் இல்லாமல் வந்து விடுதலை பெற்று போகிறார்கள். எத்தனையோ சனம், அது அவருடைய கிருபை. நீ கணக்கோப்பை வைப்பாய் ஒரு நாள், நிச்சயமாக. சோ உனக்காக நான் கணக்கொப்பை வைக்கிறதில்லை, நான் உனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் என்பதை குறித்து நான் கணக்கொப்பை வைக்க வேண்டும். அவரிடத்துல நீ என்ன பேசினா என்பதை குறித்து நிச்சயமாக. Alright, so சரியான நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விளங்குறதா? சிலருக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் they just want to get off the hook. ஒரு இங்கேயோ சீல கொழுவுப்பட்ட மாதிரி முள்ளு நடந்து வரணும் ஒரு மேலத்துல, அது கொஞ்சம் எடுத்து விடுங்க, கொஞ்சம் எடுத்து விடுங்க, அது மாதிரி தான் உங்களுக்கு குணமாதலும் விடுதலை இல்லை. எடுத்து விட்டு உடனே ஆள் இல்ல, உடனே போயாச்சு, ஒரு தேங்க்யூ கூட இல்ல, ஒரு சாட்சி கொடுக்கிறது ஆண்டவருக்கு, ஒரு காரியமும் செய்யறது அவரது தேவடைய ராட்சியத்திலே. இன்னும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கறதும் இல்லை. They are not committed. They are not concerned about the kingdom of God. தேவடைய ராட்சியத்தை குறித்து அக்கறையே கிடையாது. அப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம். இந்த வழியில் நாம் ஒரு சிறு எஜ்ஜபத்தை செய்வோம். என்ன நாளில் இருப்போம் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாலே சொல்லு. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினால் நான் இரட்சணிய கொம்பாகிய இயேசுவண்டை கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். பிதாவே, எனக்கு என்ன விடுதலை தேவையோ நீர் அதை கொடுக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் உமக்கு முன்பாக ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் என்னுடைய பழையான நோக்கங்களை மன்னிச்சரணம், என்னை ஒப்புவிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலில் தேட என்னை ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, அடுத்ததாக மூன்றாவதாக அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத ஆவி. மூன்றாவது தடை, யாரையோ எந்த நேரத்திலேயோ மன்னிக்கவில்லை. போன கிழமை, போன மாதம், போன வருஷம் அல்லது கடந்த வருஷத்திலே தேவன் இதை குறித்து குறிப்பாய் பேசியிருக்கிறார். மாற்கு 11:11, மாற்கு 11:5 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யாராவது நமக்கு தீங்கு செய்திருந்தால் கடந்த நாட்களிலே வருஷத்திலே மாதத்திலே நாம் நம்முடைய இருதயத்தினாலே மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறோமா என்பதை கவனிக்க சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அல்லது நீ அதை செய்யாவிட்டால் உன் பாவங்களையும் உன் பேரா மன்னிக்க மாட்டான். ஆனபடியால் நீ நின்று ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபம் அல்லது இருந்தோ அது கிடைக்காது. ஜெபத்துக்கு என்ன தடை என்பதை பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நாங்கள் இதை கவனி அமல் பெற்று விடுகிறோம். சகோதரர்களே, எந்த நேரத்திலும் ஜெபம் பண்ணும் பொழுது யாரு ஒருவரை குறித்து ஒருவனை குறித்து அதை பாத்தீங்களா, எவராகவும் இருக்கட்டும், ஒரு சகோதரன் சகோதரி ஒரு குடும்பம், மன்னிப்பு வந்து ஒரு உணர்ச்சி அல்ல, மன்னிப்பு சித்தத்தை உபயோகித்து நாம் செய்யும் ஒரு காரியம். உணர்ச்சி அல்ல, மனம் சொல்லுது எப்படி நான் அதை செய்கிறது, அது அவர் இப்படியெல்லாம் செய்து போட்டார், என்னால் முடியாமல் இருக்கிறதே, இல்லை உன்னால் முடியும், உன் சித்தத்தை உபயோகித்து நீ செய்யலாம். யூ ஹாவ் அ வில், அதை நீ செய்யலாம். இட்ஸ் நாட் அன் எமோஷன் பட் அ டிசிஷன், நீ எடுக்கிற தீர்மானம், உணர்ச்சி அல்ல. சீ, எதற்காக நீ மன்னிக்க வேண்டும், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க, அல்லது உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்று இயேசு சொல்கிறார். உன் பாவங்களை மன்னிக்க மன்னிக்க மாட்டார். 100 கோடி ரூபாய் நீ கடன் கொடுக்க வேண்டியதா இருந்தது தேவனிடத்திலே, அதை உனக்கு மன்னித்தார். இன்னொருவன் 5 ரூபாய் உனக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது, நீ அவனை மன்னிக்கவில்லை. அதான் மத்தேயு 18 அதிகாரத்திலே கூறுகிறார். அதை நினைத்துக்கொள் அந்த கதையை. சோ, மன்னிப்பு ஒரு சித்தம், உணர்ச்சி அல்ல. உன் இருதயத்தினாலே ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், திரளான பாவங்களை நீர் எனக்கு மன்னித்தீர், நான் இந்த சகோதரனை, இந்த சகோதரி என குடும்பத்தை நான் மன்னிக்கிறேன் என்று உன் சித்தத்தை உபயோகித்து நீ அதை வாயினால் அறிக்கை பண்ண வேணும். அந்த வேளையிலே மன்னிக்க முடியாத ஆவி உன்னிலே இருந்தால் அது வெளியே போகக்கூடியதா இருக்கும். நான் சொன்னேன், நீ வாயினாலே குற்றவாளியானாய், நான் எப்படி அவரை மன்னிக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது வாயினாலே நீதிமானாக்கப்பட போகிறாய், அதாவது விடுதலை கிடைக்க போகிறது. Amen. All right, shall we pray and get delivered? Amen. ஜெபம் பண்ணுவோம், முழங்காலையில் இருப்போம். இந்த ஜெபத்தை எனக்கு பின்னாலே சொல்ல, இரக்கமுள்ள பிதாவே, என் கர்த்தரே, இந்த நாளிலும் என் வாழ்க்கையிலே, கடந்த நாட்களிலே, கடந்த கிழமையிலே, கடந்த மாதத்திலே, அல்லது கடந்த வருஷங்களிலே யாராவது எனக்கு தீங்கிழைத்திருந்தால், என்னை துக்கப்படுத்தியிருந்தால், எனக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தால், அந்த குடும்பத்தை, அந்த சகோதரனை, அந்த சகோதரியை நான் மன்னிக்கிறேன், அந்த ஊழியக்காரனை நான் மன்னிக்கிறேன். என்னுடைய இருதயத்தினாலே என் சித்தத்தை உபயோகித்து நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா கசப்புகளையும் எல்லா விதமான வெறுப்புகளையும் நான் தள்ளிவிடுகிறேன். சரி, இந்த வேளையில் யார் யார் என்பதை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி, சில வேளையிலே உன் சொந்த குடும்பமாயும் இருக்கலாம், உன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரி, எளிய சகோதரி, அல்ல சகோதரன், அல்ல ஒரு மாமி, அல்ல ஒரு மருமகள், யாரோ, அல்ல ஒரு வெளியே குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆள். சரி ஆண்டவரே, நான் சொன்ன இந்த சகோதரர்களை நான் மன்னித்தேன், இதன் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி கூறுகிறேன். மன்னிக்க முடியாதவை இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன், என்னை விட்டு அகன்று போ, இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டாக்கிறேன், எனக்குள்ளே உனக்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஆமே. Right, you don't pray in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்னிக்க முடியாதவி நீ இருக்க முடியாது, இயேசுவின் நாமத்திலே இந்த சகோதர சகோதரிகளை விட்டு அகன்று போ, உண்டாக்கிற உன் வல்லமை நீ இருக்க முடியாது. In Jesus' name, out. In Jesus' name.
Thank you, Lord Jesus. All right. இந்த வழியில் என்ன சொல்லுங்கள். Thank you, Lord. Thank you. உட்காருங்கள்.